Let's turn to a verse in Ephesians in chapter 1.
எபேசியர் ஒன்றாம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்வோம்.
Here Paul says in verse 3.
மூன்றாம் வசனத்திலே பவுல் சொல்கிறார்,
Blessed be the God and Father of our Lord Jesus Christ.
நம்முடைய கர்த்தராகிய
Bless us with every spiritual blessing in heavenly places in Christ.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
When we think of the scriptures, there are so many wonderful promises we have, which we wonder sometimes why we don't experience them in our life.
வேதத்திலே பல சமயங்களிலே இருக்கிற வாக்குத்தத்தங்களை எல்லாம் பார்த்துவிட்டு ஏன் இதை நாம் அனுபவிக்க முடிகிறதில்லை என்று சொல்லி நாம் ஆச்சரியப்படுகிறது உண்டு.
I know, as a young Christian, that was one of the things that bothered me.
இளம் கிறிஸ்தவனாயிருந்த பொழுது என்னை அதிகமாய் கேள்விக்குள்ளாக்கின காரியம் அது.
Why can't we experience everything that God has promised in the scriptures?
வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் ஏன் அனுபவிக்க முடிகிறதில்லை?
Because if we are honest as Christians, we have to say there are so many fantastic promises, but we don't seem to experience them.
அநேக ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டது, அவைகளை அநேகத்தை நாம் அனுபவிக்கிறதில்லை.
For example, the Bible says that my God will supply all your needs according to his riches and glory in Christ Jesus.
உதாரணமாக வேதத்தில் சொல்லப்பட்டது, என் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தின்படியே உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்குவார் என்கிறதான வசனம்.
That's true.
அது உண்மை, சத்தியம்.
That means every single need that we have in our life, God has promised to provide it.
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார், நமக்கு வருகிற எல்லா சிறிய தேவைகளும் இருக்கும் எல்லாவற்றையும் சந்திப்பதாக.
And we all know that very familiar promise in 2 Corinthians 12 that says, my grace is sufficient for you.
2 கொரிந்தியர் 12 நாம் அறிந்திருக்கிறபடி என் கிருபை உனக்கு போதும் என்கிறதான ஒரு வசனம்.
That means in every situation in life his grace is enough for us.
அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா சூழ்நிலைக்கும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானது.
So we can ask ourselves, why don't we experience these promises in our daily life?
நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் ஏன் இவைகளை அனுபவிக்கிறதில்லை?
And I began to seek God about this in my life, as to why can't I experience these things in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே இதை குறித்து நான் ஆண்டவரிடத்திலே தரித்திருந்த காரியங்களுக்கு ஆண்டவர் ஏன் இந்த வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்க முடிகிறதில்லை என்று சொல்லி.
And I found that there is a law with God, and it's the law of faith.
விசுவாச பிரமாணம் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
That if we don't have faith, we can experience none of these promises.
விசுவாசம் இல்லாமல் இருக்கிற வாக்குத்தத்தங்களை ஒன்றையும் நாம் அனுபவிக்க முடியாது.
And faith is something that everybody speaks about.
விசுவாசம் குறித்து எல்லாரும் பேசுகிறோம்.
So I want to make it very simple today, as I understood what faith meant for me.
விசுவாசம் குறித்து எல்லாரும் பேசுகிறார்கள், நான் அதை எப்படி விளங்கிக் கொண்டேன் என்று சொல்லி நான் சுலபமாக சொல்லி தர வரும்.
Today there are so many preachers preaching about faith, and we are trying to look inside to find some faith within ourselves.
விசுவாசி குறித்து அநேக பிரசங்கிமார்கள் பேசுகிறார்கள், ஆகினால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதை உள்ளத்தில் இருக்கிறதாக பேசுகிறார்கள்.
Now what I want to say is, faith is not something we find inside ourselves.
நமக்குள்ளே இருக்கிறது அல்ல விசுவாசம்.
Faith is something we find outside in something or somebody else.
மற்றவர்களுக்குள்ளே மற்றதிலே இருக்கிறது தான் விசுவாசம் என்று சொல்லி பார்க்கிறார்கள்.
See, for example, if there is a bank here which is a very bad bank, I won't put my money there.
ஒரு மோசமான ஒரு பேங்க் இருக்கிறதால் அதிலே என்னுடைய பணத்தை நான் போட மாட்டேன்.
But here is a very reliable bank that's been there for many years, I put my money there.
நம்பத்தகுந்த ஒரு பேங்க் இன்னொரு இடத்துல இருக்கிறதால் அங்கே என்னுடைய பணத்தை நான் போடுவேன்.
It's got nothing to do with what's inside me.
எனக்குள்ள இருக்கிறதுக்கு அதுக்கு சம்பந்தமே
இல்லை. Why do I have faith in this bank but no faith in that bank?
ஏன் இந்த பேங்க்ல நல்ல பேங்க்ல எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, இந்த மோசமான பேங்க்ல விசுவாசம் இல்லை?
It's got nothing to do with me.
அதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை.
Nothing.
ஒன்றுமே
இல்லை. It's got to do with something outside of me, the quality of these banks.
எனக்கு வெளியே இருக்கிற இந்த பேங்கினுடைய தன்மையை பொறுத்தது.
That's the first thing you need to understand.
முதலாவது நாம் விளங்கிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம்,
faith has got nothing to do with something inside me.
விசுவாசம் நமக்கு உள்ள இருக்கிறதுக்கு வச்சு எந்த விதமான சம்பந்தம்
இல்லை. It's got to do something outside of me.
எனக்கு வெளியே இருக்கிற காரியம் அது.
This bank is reliable.
இந்த பேங்க் நம்பகத்தன்மை உள்ளது.
You can use another illustration.
இன்னொரு விளக்கம்.
Supposing there is a big strong concrete bridge over a river here.
ஒரு ஆற்று, ஒரு ஆற்றை கடக்கிறதுக்கான மிக நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு பிரிட்ஜ் இருக்கிறது.
And over the same river there's a wooden tree that somebody has put across.
இன்னொரு பக்கம் கடன் செல்லுக்காக போடப்பட்ட ஒரு மரம் இருக்கிறது.
That's very unstable. It's always shaky.
அது அப்படியே ஆடிக்கொண்டிருக்கிறது.
When I want to cross the river, I will not walk on that wooden tree there.
அந்த ஆற்றை கடக்கிறதுக்காக நான் போகும்போது இந்த மரம் போட்டிருக்கிற அந்த மரப்பகுதியில நான் போக மாட்டேன்.
I'll walk on this bridge.
நான் இந்த பாலத்தில் தான் கடந்து.
I have no faith in that.
இந்த மரம் ஆடிக்கொண்டிருக்கிற மரத்து மேல நம்பிக்கை இல்லை.
I'll feel I'll fall down.
நான் விழுந்து விடுவேன் என்று சொல்லி உணர்கிறேன்.
But on this I have absolute faith. I can go across.
ஆனால் இந்த பாலம் நன்றா இருக்கிற இடத்துல எனக்கு நல்ல விசுவாசம் இருக்கிறது.
Where is the faith? It's not within me.
விசுவாசம் எங்க இருக்கு? எனக்கு உள்ளே இல்ல.
Something outside of me.
எனக்கு வெளியே இருக்கிறது.
Here this bridge is solid.
இந்த பாலம் மிகவும் நன்றாக இருக்கிறது.
Same thing, you know, in marriage.
திருமணத்தில் அப்படித்தான்.
You know, a girl wants to decides to marry someone, the main thing she looks for is that I can trust this man.
ஒரு சகோதரி திருமணம் செய்ய வரும் பொழுது இந்த மனுஷனை நான் நம்பலாம் என்று சொல்லி பார்க்கிறார்.
He finds out everything about this man and finds he's a very good, trustworthy man.
இந்த மனுஷனை நம்பலாம், ஒரு நல்ல மனுஷன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது,
and there's another proposal also, and that person is very unreliable.
இன்னொரு மனுஷன் இருக்காரு, அவரை நம்பவே முடியாது, சார்ந்திருக்க முடியாது.
So why does this girl decide to trust this man, her whole life with this man?
தன்னுடைய முழு வாழ்க்கையும் இந்த நம்பகத்தன்மை உள்ள மனுஷனோடு கூட சார்ந்திருக்க
விரும்புகிறார்.
தனக்குள்ள இருக்கிறதுக்கும் இந்த இருக்கிற விசுவாசத்துக்கு சம்பந்தமே கிடையாது.
Her faith is in something outside of her.
தனக்கு வெளியிலே இருக்கிற ஒரு மனுஷன் மேல ஒரு நம்பிக்கை, அந்த மனுஷன் மேல,
and not in this man.
இந்த மனுஷன் மேல இல்ல.
That's the first thing you need to understand about faith.
விசுவாசத்துல இது மிக முக்கியமாக நாம்
விளங்கிக்கொள்ளணும்.
நீங்க இந்த தப்பு செய்தீங்களோ என்ன தெரியாது, நான் செஞ்சிருக்கேன்.
I'm always looking for faith inside me.
எனக்குள்ள விசுவாசத்தை பார்க்க முயற்சிக்கிறேன்.
Lord, I can't seem to trust to get this from you.
உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு எனக்குள்ள விசுவாசம் இல்ல.
I need to have more faith.
எனக்கு அதிக விசுவாசம்
வேணும். Fast and pray and try to get more faith inside me.
உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அதிகமான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளு.
I never got faith.
எனக்கு விசுவாசம் வரல.
Because I was always looking for something inside me.
எனக்குள்ளே நான் பார்த்து கொண்டேன் விசுவாசத்துக்காக.
See, that rickety wooden log lying across that river.
அந்த ஆற்றுக்கு குறுக்கே கிடக்கிற அந்த ஆடிக்கொண்டிருக்கிற மரத்தை போல.
And I say, God, I want to have faith that I can walk on that.
ஆண்டவரே, எனக்குள்ள விசுவாசம் வேண்டும் இந்த மரத்தில் கடந்து போக.
But the more I see that, I'm afraid.
அதை பார்க்க பார்க்க எனக்கு பயமா.
Then I fast and pray, God, give me faith to walk on that wooden thing.
உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறேன், அந்த மரத்தின் மேல கடந்து போன ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் வருகிறது.
Like I said about the bank.
The bank is one of the போலதான்.
Oh, this bank, I don't know when it will crash. It's such a bad bank.
எப்போ ஒண்ணு இல்லாம போகுமோ, அப்படிப்பட்ட மோசமான பேங்கா இருக்கு.
I pray, say, God, give me faith in this bank.
ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் கொடு இந்த பேங்க.
However hard I try, I can't get faith in the bank.
எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அந்த பேங்க் மேல நம்பிக்கை வருகிறது இல்ல.
So many times we are trying to produce a faith by something inside us and we can never do it.
பல சமயங்களில் நமக்குள்ளே இருந்த விசுவாசத்தை உற்பத்தி செய்ய பார்க்கிறோம், அது நடக்கிறது இல்லை.
What does faith really mean?
விசுவாசம் என்றால் என்னதான்?
Here in Hebrews 11,
எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது,
and verse 6,
ஆறாம் வசனத்தில், எபிரேயர் 11:6,
without faith it is impossible to please God, for he who comes to God must believe that he is a rewarder of those who diligently seek him.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்னென்றால், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
So we cannot get God's promises if we don't believe.
தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்காவிட்டால் நாம் சுதந்திரிக்க
முடியாது. Because it says here, whatever other good quality you may have, if you don't have faith, you can't please God.
உங்களுக்கு எவ்வளவுதான் நல்ல குணாதிசயம் இருந்தாலும் விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய
முடியாது. Supposing you are a Christian who's got 100 good qualities.
உங்களுக்கு 100 நல்ல குணங்கள் இருக்கிற கிறிஸ்தவனா இருக்கலாம்.
You are a very kind person.
நல்ல பணி உள்ளவரா இருக்கலாம்.
You are a very generous person, giving money to others.
தாராள மனம் உள்ளவராக பணத்தை எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கிறவரா.
Very helpful person whenever people are in trouble.
அநேகருக்கு உதவி செய்கிறவராக இருக்கலாம்.
Or you can be a very humble person.
நீங்க தாழ்மையுள்ளவரா இருக்கலாம்.
And you can be very pure.
சுத்தமுள்ளவராக பரிசுத்தமுள்ளவரா இருக்கலாம்.
Upright with money matters.
பண விஷயங்களை கூட உண்மையா இருக்கலாம்.
Very zealous in the meetings.
கூட்டங்களில் பக்திவராக்கியமா இருக்கலாம்.
Singing well, preaching well.
நன்றாக பாடலாம், நன்றாக பிரசங்கம் பண்ணலாம்.
So many good qualities.
அநேக நல்ல குணங்கள் இருக்கலாம்.
But you don't have faith.
விசுவாசம் இல்லைனா.
It says, all these things are useless. You can't please God.
இதெல்லாம் இருந்தால் கூட விசுவாசம் இல்லாத தேவனை பிரியப்படுத்த முடியாது.
That's what this verse says.
அப்படித்தான் வேதம் சொல்லுகிற இந்த வசனம்.
We can please God without many things, but we can't please God without faith.
அநேக காரியங்கள் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியும், ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது.
You may not be able to sing well.
ஒருவேளை பாட முடியாம இருக்கலாம்
நன்றாக
பரவாயில்ல ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும்
you may be a very shy type of person very difficult for you to witness to other people about Christ
நீங்க வெட்கப்படலாம் கிறிஸ்துவை குறித்து வெளியில சாட்சி சொல்றதுக்கு வெட்கப்படலாம்
because your personality is like that
உங்களுடைய தன்மை அப்படி
it's okay
அது பரவாயில்ல
if you have faith you please God
உங்களுக்கு விசுவாசம் இருந்தா ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும்
this is very important
மிக முக்கியமான ஒரு காரியம்
it's the most important thing from which all other things come
மிக மிக முக்கியமான காரியம் இதிலிருந்து தான் மற்ற காரியங்கள் வருகிறது
it says here what faith is
இங்கே சொல்லுகிறது விசுவாசம் என்னவென்றால்
very two simple things it says here
ரெண்டு சின்ன காரியங்களை சொல்லுகிறது
first of all
முதலாவது
I must believe that there is a God
தேவன் ஒருவர் உண்டு என்று நான் விசுவாசிக்க வேண்டும்
if you don't believe that then of course it's useless
அது இல்லைனா ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது
you believe that there is a God
ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார்னு நீங்க விசுவாசிக்க
there is someone in heaven who really is interested in us
அருலோகத்தில் ஒருவர் இருக்கிறார் உண்மையாக அவர் நம்ம அக்கறை உள்ளவராக இருக்கிறார்
who is not just interested in the big preachers and well known Christians but who is interested in the weakest child of his also
பெரிய பிரசங்கிமார்கள் அநேகருக்கு தெரிந்த கிறிஸ்தவர்கள் மட்டும் அவங்க மேல அக்கறை உள்ளவர் மட்டும் அல்ல பலவீனமான சாதாரண விசுவாசின் மேல அக்கறை உள்ள தேவன்
just like a father would be interested in his weak child as much as in his older son
ஒரு தகப்பன் எப்படி பெரிய பிள்ளையின் மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறது போல பலவீனமான ஒரு குழந்தையின் மேல கூட அன்பா இருக்கிற ஒரு தகப்பனை போல
That's how God is.
அப்படித்தான் தேவன்
இருக்கிறார். You must believe that God is like that.
அப்படித்தான் தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
God is not a policeman just trying to come and punish you for some wrong you did.
நீங்க செய்யற தவறுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கிற போலீஸ்காரனை போல அல்ல ஆண்டவர்.
Yes, God punishes.
ஆண்டவர் தண்டிக்கிறார் தான்.
But you know the difference between the punishment of a father and the punishment of a policeman?
போலீஸ்காரன் தண்டிக்கிறதுக்கும் அப்பா தண்டிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்லவா?
Punishment of a judge and the punishment of a father?
நீதிபதியினுடைய தண்டனைக்கும் அப்பாவுடைய தண்டனைக்கும் வித்தியாசம் உண்டல்லவா?
What a difference there is.
பெரிய வித்தியாசம்.
If you are taken to court, you don't know what the punishment will be.
கோர்ட்டுக்கு உங்களை கொண்டு போனா என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியாது.
You don't know whether somebody has bribed the judge or what is going to happen.
நீதிபதிக்கு யாராவது லஞ்சம் கொடுத்துட்டாங்களா என்ன நடக்கும்னு தெரியாது.
Policeman catches you, you don't know what he'll do.
போலீஸ்கார உங்களை பிடிச்சானா என்ன செய்வான்னு தெரியாது.
But when a father says, I want to punish you.
தகப்பன் தண்டிக்கணும்னு சொல்லும்போது
you know that it is always with kindness.
அன்போடு கூட தான்
and always for our good
நம்முடைய நன்மைக்காக தான்
how do you punish your children
உங்களுடைய பிள்ளைகளை எப்படி நீங்கள் தண்டிக்கிறீர்கள்
as a father as a mother
ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல
we must get this idea out of our head that God is a hard policeman type of person
நம்முடைய மனதிலிருந்து ஆண்டவர் போலீஸ்காரனை போல இருக்கிறார் அப்படிப்பட்ட தண்டிக்கிறவர் என்கிறத மனதிலிருந்து அந்த படத்தை எடுத்து விட வேண்டும்
that's the devil what the devil puts in us
அதுதான் பிசாசு நம்முடைய மனதிலே பதிக்கிற காரியம்
and if you think like that you will never be able to have faith
நீங்க இப்படி நினைச்சீங்கன்னா விசுவாசம் உங்களால விசுவாசம் உள்ளவளா இருக்கவே முடியாது
if you think that God doesn't love you
நீங்க ஒருவேளை நினைக்கலாம் ஆண்டவர் என்ன நேசிக்கல
for example you may have made so many blunders mistakes sins in your life
உங்களுடைய வாழ்க்கையில அநேக பாவங்கள் தவறுகள் காரியங்களை நீங்க செய்திருக்கலாம்
and you think how can God love me I have done so many wrong things
இப்படி அநேக தவறுகளை செய்திருக்கேன்னா ஆண்டவர் எப்படி என்ன நேசிக்க முடியும் நீங்க நினைக்கலாம்
and once that idea comes into your head
இப்படிப்பட்ட சிந்தனை உங்க மனதில வந்த ஒரு பாடு
try and try you can't have faith
திரும்ப திரும்ப எவ்வளவு முயற்சித்தாலும் விசுவாசம் உங்களுக்கு வராது.
I told you faith is not something inside us.
விசுவாசம் என்பது நமக்குள்ளே இருக்கிறது அல்ல.
Is in somebody outside us.
நமக்கு வெளியே இருக்கிற வேறொருவர் இடத்துல வைக்கிறது தான் விசுவாசம்.
Like this girl chooses this man but not this man.
எப்படி இந்த ஒரு பெண் இந்த மனுஷனை தெரிந்து கொள்கிறாள் இந்த இன்னொரு மனுஷனை தெரிந்து கொள்கிறது இல்லை
everything she has found out about this man is a very good man.
இந்த மனுஷனை குறித்து அவள் அறிந்ததெல்லாம் இவர் ஒரு நல்ல மனுஷன்.
But if there is someone who wants to break up this marriage alliance
in the thirumana udanpadiki or murikka virumbinal
the best thing he can do is to tell this girl so many bad things about this man
and the pen edathila poi indha manushan seriyalendru aneya ketta kaaringalai solla venum
he is like this and he is like that and so many bad things and then she said no I don't want to marry
indha manushan ipdi mosam apdi mosam aneya ketta kaaringalai kurithu sollumbodhu indha pen solli vidal enak vendam
that's what the devil does
idhai than pisasam seigiran
he paints such a bad picture of God
ஆண்டவரை குறித்து தவறான படத்தை நம் பொய்யை சொல்லி நம்ம இடத்துல நம்ப
வைக்கிறோம்
அப்படி செய்யும் போது நம்மளால விசுவாசம் கொள்ள முடிகிறது இல்லை
so it's very important to have faith to have a correct understanding of God
தேவனை குறித்து ஒரு நல்ல விளங்கிக் கொள்ளுதல் நமக்கு அவசியம் நான் விசுவாசம் சரியான
விசுவாசம் ஏன்
விசுவாசம் அவ்வளவு முக்கியம்
faith is the basis on which you can get the promises of God
விசுவாசம் தான் மிக முக்கியமான காரியம் நாம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக்
கொள்வதற்கு
ஆயிரம் வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள முடியாது விசுவாசம் என்பது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுதல், விளங்கிக் கொள்ளுதலை பொறுத்து.
Now you all know the story of the prodigal son who went away from his father's house.
தன் தாப்பனை விட்டு தூரமாய் போன அந்த குமாரனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும்.
He took all his father's property.
தன்னுடைய தாப்பனுடைய எல்லா சொத்தையும் எடுத்துக்கொண்டான்.
That father was a very rich man.
அந்த தாப்பன் ஒரு ஐஸ்வர்யவான் செல்வந்தன்.
Because when he's in the far country, that boy says, my father has got so many servants in his house.
அவன் சொல்லுகிறான், தூர தேசத்திலிருந்து சொல்லுவேன், என் தாப்பனுக்கு அநேக வேலைக்காரர் உண்டு என்று சொல்லுகிறான்.
A man has got many servants in his house, he must be a very rich man.
தன்னுடைய வீட்டில் அநேக வேலைக்காரரை வைத்திருக்கிற அந்த மனுஷன் நிச்சயமாக பெரிய ஐஸ்வர்யவான் இருக்க
வேண்டும். And he had only two sons.
அவருக்கு ரெண்டே பிள்ளைகள் தான்.
And when the younger son said, give me my share of the property,
எனக்கு வர வேண்டிய பங்கை தர வேண்டும் என்று தாபனத்தில் கேட்ட பொழுது,
half the wealth of a very rich father, it must have been a few crores, rupees.
பாதி சொத்து என்கிறது அநேகமாக சில கோடிகளாக இருந்திருக்க வேண்டும்.
It wasn't just 100, 200 rupees.
100, 200 ரூபாய் ஒன்றும் கிடையாது.
Crores of rupees.
கோடிக்கணக்கான ரூபாய்.
He took it.
எடுத்தானவைகளை.
He went away.
வெளியே போனா.
And he spent it.
அதை செலவு செய்து.
Now if you get 3 or 4 crores of rupees, how long will it take for you to spend it?
3-4 கோடி உங்க கையில கிடைச்சினா அது எவ்வளவு நாள் ஆகும் செலவு பண்ண?
Even if you try hard, you won't spend it. You can't spend it in 1 week.
ஒரு வாரத்துல உங்களால கண்டிப்பா கஷ்டப்பட்ட கூட அது முடிக்க முடியாது.
Some years before you can spend so much money, even if you waste it.
சும்மா செலவழிச்சா கூட சில வருஷங்கள் ஆகும்.
So from that I learned.
அதிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன்.
That this boy must have been away, this young man must have been away from his father's house for some years, not some days.
இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன், சில நாட்கள் குறைந்தபட்சம் சில வருஷங்களாவது அவன் வெளியில
இருந்திருக்கான்.
அவ்வளவு பணத்தையும் செலவழிக்கிறதுக்கு அவ்வளவு நாட்கள் ஆயிருக்கும்.
எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும்
இழந்தான்.
மறுபடியும் இருந்தாலும் தன்னுடைய தாபனை வீட்டுக்கு போக எப்படி?
Because he knew one thing.
அவனுக்கு ஒரு காரியம் தெரியும்.
Even though I have done all these things, my father still loves me.
இவ்வளவு காரியங்களை செய்திருந்தா கூட என் தகப்பனை என்னை நேசிக்கிறவர் என்பது அவனுக்கு தெரியும்.
He had faith.
அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்தது.
But supposing he had heard the news in the far country.
ஒருவேளை இப்படிப்பட்ட செய்தி அவன் கேட்டிருக்கிறான்.
Your father is dying.
உன்னுடைய தகப்பன் மரித்து விட்டார்.
Your elder brother is now running the house.
உன்னுடைய மூத்த சகோதரன் தான் வீட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்.
Do you think he would have gone back?
நீங்க நினைக்கிறீங்களா அவர் போயிருப்பார்னு?
What do you think?
என்ன நினைக்கிறீங்க?
He says, better to be with these pigs than to be with the
elder. I'm wondering what I'm thinking. I'm going
to go because I know what nature my elder brother has.
என்னுடைய மூத்த சகோதரன் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லி
to give an account for all the crores I've spent.
முதல்ல போனேன்னு எத்தனை கோடிக்கு கணக்கு கொடுக்கணும் செலவு பண்ணதுக்கெல்லாம்.
And he won't even give me the servants' quarters.
வேலைக்கார தங்கியிருக்கிற இடத்து கூட அவன் தரமாட்டான் எனக்கு.
So, what was it that made him go back to his father's house?
தன்னுடைய தாப்பன் வீட்டுக்கு அவன் கடந்து செல்ல செய்த காரியம் என்ன? விசுவாசம்.
Faith in what?
எதுல விசுவாசம்?
Not in something in himself.
தனக்குள்ள இருந்த எந்த காரியத்திலும் அல்ல.
There was nothing in himself.
அவனுக்குள்ள ஒண்ணும் கிடையாது.
In something outside of himself.
தனக்கு வெளியே இருந்த ஒரு காரியம்.
My father.
என் தகப்பன்.
Still loves
me. இன்னும் என்னை நேசிக்கிறார்.
Even though you've done all these things.
இவ்வளவு காரியங்களை செய்த பிற்பாடுமா?
Even though you've spoiled his name for so many years.
இத்தனை வருஷம் அவர் பெயரை கெடுத்த பிற்பாடுமா?
Yes, he still loves me.
உண்மைதான், இன்னும் அவரை நேசிக்கிறார்.
That is faith.
அதுதான் உண்மை.
Do you have that faith?
அந்த விசுவாசம் உங்களுக்கு
இருக்கு. In spite of all the wretched things you have done against God, he still loves you.
நான் செய்த அநேகமான மோசமான காரியங்கள் நிமித்தமாக இருந்தாலும் கூட தேவன் என்னை நேசிக்கிறார்.
It's got nothing to do with you.
அது உங்க நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கறது அல்ல.
Nothing to do with what's inside you.
உங்களுக்கு உள்ள என்ன இருக்குறது என்று அல்ல காரியம்.
It's got to do with the type of person God is.
தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பொறுத்து.
Now if God is like that elder brother.
ஒருவேளை தேவன் அந்த மூத்த சகோதரனை போல இருந்தால்,
then no matter how much I try, I cannot have faith.
எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் விசுவாசம் இருக்காது, வராது.
You understand that?
அது விளங்குறதா உங்களுக்கு?
Jesus was trying to show what God is like and what the Pharisees were like in that story.
இந்த ஊமையிலே ஆண்டவர் தேவன் எப்படிப்பட்டவர், பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விளக்குறதுக்காக.
Pharisees were like that elder brother.
அந்த பரிசேயர்கள் அந்த மூத்த
சகோதரனை, anybody who did something wrong, they say, hey, you've done this thing wrong. Immediately they would catch him.
ஏதாவது தவறு செய்து விட்டால் போதும், நீ இந்த தவறு செய்து விட்டா என்று சொல்லி பிடித்து விடுவார்.
But Jesus was saying, these Pharisees have given you a wrong picture of God.
இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பரிசேயர்கள் தேவனை குறித்து ஒரு தவறான படத்தை காண்பிக்கிறார் என்பதை சொல்லி
காட்டினார்.
தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல.
And he told the story of this father who ran to welcome this son who ruined his name and ruined his wealth.
தன்னுடைய பேரையும் தன்னுடைய சொத்தையும் அழித்து போட்ட கெடுத்து போட்ட தன்னுடைய குமாரனை தேடி ஓடி வந்த அன்புள்ள தகப்பனை படம் பிடித்து காண்பிக்கிறார்.
Have you seen God like that?
ஆண்டவரே, தேவனை நீங்கள் அப்படி பார்த்திருக்கிறீர்களா?
Such a loving father.
அவ்வளவு அன்புள்ள தேவன்.
So interested in every, no matter what you have done, he wants to forgive you.
நீங்க என்ன செய்திருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்கிறதுலே அவ்வளவு அக்கறை உள்ளது.
You know, unless we get a clear picture of God like this,
தேவனை குறித்து இப்படிப்பட்ட ஒரு தெளிவான படத்தை நாம் பார்க்கவில்லை என்றால்,
you can hear so many messages on faith, you won't get faith.
நீங்க விசுவாசத்துக்கு எவ்வளவு செய்திகள் கேட்டாலும் உங்களுக்கு விசுவாசமே வராது.
And then if you don't have faith, you won't be able to claim the promises of God.
உங்களுக்கு விசுவாசம் வரலைனா வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க முடியாது.
I want to make faith very simple because that's how God made it to me.
விசுவாசத்தை மிகவும் சாதாரணமான ஒரு காரியமாக தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தபடி.
And that is how I began to have faith in God.
இப்படி தான் நான் தேவனுடைய விசுவாசம் கொள்ள ஆரம்பித்தேன்.
When I was first born again, I always had this picture of God as a very strict judge.
நான் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எனக்கு இருந்த பட காரியம் எல்லாம் ஆண்டவர் ஒரு கடினமான நீதிபதி.
All the preachers in the church I went to were always preaching about that type of thing. You got to do this, you got to do that, you got to do the other thing.
நான் அந்த நாட்கள எங்கெங்க சபைக்கெல்லாம் போனோம், அங்கேதான் இருக்கிற பிரசங்கிமார்கள் இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும் சொல்லிக்
கொண்டிருந்தார்.
நான் என்ன செய்திருந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிறார் என்று சொன்ன பிரசங்கிமார்கள் கொஞ்சம் தான்.
He may not be happy with what I do.
நான் செய்கிற காரியங்களை குறித்து சந்தோஷப்படாமல்
இருக்கேன். When the son was in the far country, the father was not happy with what he was doing.
இந்த இளையகுமாரன் வெளிநாட்டில் தூரத்தில் இருந்த பொழுது தகப்பனுக்கு அதை குறித்து சந்தோஷம் கிடையாது.
But he loved him.
ஆனால் அவனை நேசித்தார்.
There's a lot of difference between God being happy with me and God loving me.
அனே பெரிய வித்தியாசம் இருக்குது ஆண்டவர் என் மேல் சந்தோஷப்படுகிறதுக்கும் என்னை நேசிக்கிறதுக்கும்.
And even though God may not be happy with anything I do, he still loves me.
நான் செய்கிற எந்த ஒரு காரியத்தை குறித்து அவர் சந்தோஷப்படலினாலும் ஆண்டவர் என்னை இன்னுமாய் நேசிக்கிறார்.
And if he is not happy with something, because he sees I am ruining my life, that's why he is not happy.
ஏன் அவர் என்னிடத்தில் சந்தோஷமால என்னுடைய வாழ்க்கையை நானே கெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றுதான் அவர் சந்தோஷப்படுகிறது.
Suppose you got a child for whom you are spending so much money to send to a good school.
ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்காக உங்க பிள்ளைக்கு நிறைய காசு நீங்க செலவு பண்றீங்க.
And he is just playing the fool in the school and not studying properly.
ஒழுங்கா படிக்காம ஏமாத்திட்டு இருக்கான்.
You feel very unhappy.
அது குறித்து மிகவும் சந்தோஷப்பட மாட்டேன்.
You don't hate your child.
ஆனா உங்க பிள்ளைய வெறுக்கிறது இல்ல.
You won't say, oh, I won't give you any food tomorrow.
நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல
மாட்டீங்க. You still give him
food. சாப்பாடு கொடுப்பீங்க.
You still buy clothes for him.
துணி வாங்கி கொடுப்பீங்க.
You still pay the fees in the school for him.
ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுவீங்க.
But you'll be very, very sad.
நீங்க மனதில் மிகவும் துக்கமாக இருப்பீங்க.
That's how God is with his children.
அப்படித்தான் தேவனும் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட
இருக்கிறார். He doesn't hate us.
நம்மை வெறுக்கிறது இல்லை.
He never hates us.
நம்மை ஒரு காலம் அவர் வெறுக்கிறது இல்லை.
He's very sad sometimes.
பல சமயங்களில் மிகவும் துக்கமாக இருக்கும்.
Why is he sad?
ஏன் அப்படி துக்கமா?
Because he sees that we are ruining our life.
நம்முடைய வாழ்க்கையை நாம் அழித்துக் கொள்கிறதுல அவர் துக்கமா இருக்கு.
Supposing for example your child is in college and you send him to India to study in some college.
இந்தியாவில காலேஜில் படிக்கிறதுக்காக உங்க பிள்ளை அனுப்பிச்சிருக்கீங்க.
And he writes every month saying that please send me so much money.
ஒவ்வொரு மாசம் லெட்டர் போடுற இவ்வளவு காசு எனக்கு வேணும்னு
சொல்லி. And I send it to him.
நான் பணம் அனுப்புறீங்க.
And then you hear that he's wasting it on parties and friends and so many things.
நீங்க அனுப்புற பணத்தை எல்லாம் பார்ட்டியோடு கூட ஃப்ரெண்ட்ஸோடு கூட இந்த காசு எல்லாம் அழிச்சு கொண்டிருக்கான்னு
வைங்க. Won't you feel sad?
நீங்க துக்கப்பட மாட்டீங்களா?
You won't be angry, but you feel sad.
நீங்க கோபப்பட மாட்டீங்களா? ரொம்ப துக்கமா இருக்கு.
Instead of getting his degree, he's just going around for parties and drinking and all that.
பாடம் படித்து பட்டம் பெறுகிறதை விட்டு விட்டு நண்பர்களோடு கூட பார்ட்டிக்கும் அலைந்து கொண்டிருந்தால் வேதனைப்படுவீர்கள்.
That's how God feels.
அப்படித்தான்
தேவன் has given us health and a life and he wants us to be such a wonderful witness for him on this earth.
ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து அவருக்கென்று நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறோம்.
We ruin our life with so many sins.
பாவங்களால் நம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருந்தால்
That's what makes God sad, exactly like that.
அதை போல அதுதான் ஆண்டவர் வேதனைப்படுத்த.
So the first thing to have faith is we need to know what God is like.
முதலாவது விசுவாசம் கொள்ள வேண்டுமென்றால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நன்கு அறிந்திருக்கிறோம்.
Extremely loving father.
மிகவும் அதிகமாக நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன்.
And one more picture he uses in the Bible in Isaiah 49 is that he's a very loving mother.
ஏசாயா 49ல இன்னொரு படத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு அன்பாய் நேசிக்கிற ஒரு தாயை போல.
He's like a very loving mother.
மிகவும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு தாயை போல.
We read in Isaiah 49.
ஏசாயா 49ல
you know, God's people there in verse 14 was saying, the Lord has forsaken me, the Lord has forgotten me.
ஆண்டவருடைய பிள்ளைகள் 14 வசனத்திலே சொல்கிறார், கர்த்தரினை கைவிட்டார், ஆண்டவரை மறந்தார் என்று சொல்கிறார்கள்.
And God says it's not true.
ஆண்டவர் சொல்கிறார் அது உண்மை அல்ல.
Then he says, can a mother or a woman forget her nursing child and have no compassion on the son of her womb? Even they may forget, but I won't forget you.
15 வசனத்தில் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.
You know, sometimes in the difficult situations that you face in your life, you can say what it says in verse 14, Lord has forgotten about me.
வாழ்க்கையிலே சிக்கலான சூழ்நிலைகள் வரும்போது நீங்க நினைக்கலாம், அப்படி வரும்போது நீங்க 14 வசனத்தை சொல்கிறது போல நீங்க சொல்லலாம், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி.
He said, Lord, I pray so much, why isn't God solving my problem?
இவ்வளவு ஜெபம் பண்ற ஆண்டவர் ஏன் என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க மாட்டேன்?
The devil says, it's because he's forgotten about you. The devil says he's forgotten about you.
பிசாசு சொல்றான் ஆண்டவர் உன்னை மறந்துட்டார்.
It's not true.
அது உண்மை இல்ல.
In those days also the devil told those people Lord has forgotten about you and they believed it.
அந்த நாட்கள் கூட பிசாசு அந்த ஜனங்களுக்கு சொன்னால் ஆண்டவர்களை மறந்துவிட்டார் என்று சொல்லி அவர்கள் அதை நம்பி விட்டார்கள்.
He never forgets about us.
ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்கிறார்.
And then he uses an example.
ஒரு உதாரணத்தை சொல்றார்.
If he said can a mother forget her child?
ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்க முடியுமா?
Yes, that's possible.
அது முடியும்.
Grown up child is gone somewhere, the father, mother may not be thinking about that child all the time.
ஒரு வேளை வயது வந்து வளர்ந்த ஒரு மகன் வெளியே போயிருந்தால் எப்போதும் தாய் நினைத்துக் கொண்டிருக்கிறது இல்லை.
You don't even think about your child all the time if your child is in school.
பள்ளிக்கூடத்தில் பிள்ளை இருக்கிறதால் அதை தாய் எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறது இல்லை.
But if you have just a child which is born yesterday,
நேற்று தான் பிறந்த ஒரு குழந்தை இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன்,
that is different.
அது வேற விஷயம்.
Every moment you'll be thinking about it.
எல்லா சமயத்திலும் அந்த குழந்தையை நினைத்துக்
கொண்டிருக்கும். Every 5 minutes you go and see, does it need anything?
அஞ்சு நிமிஷத்துக்கு கூட போய் பார்த்து எல்லாம் தேவை இருக்கான்னு பாப்பீங்க.
And Jesus, the Lord uses that example.
அதே உண்மை தான் ஆண்டவர் சொல்றாரு.
Can a woman forget her newly born child?
புதிதாய் பிறந்த குழந்தையை யாரா ஒரு தாய் மறந்து விடுவாளா?
We say impossible.
முடியாது.
And the Lord says, even that may happen, but I will not forget you.
அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார்.
See the pictures God uses to show us how much he is interested in us.
ஆண்டவர் நம்ம எவ்வளவு அக்கறை உள்ளவரா என்பதை விளக்குறதுக்காக எவ்வளவு அருமையான படத்தை
காண்பிக்கிறார். These pictures that the Bible uses, we must use them in our mind to understand God's love.
நம்முடைய மனதிலே ஆண்டவர் காண்பிக்கிற படங்களை வைத்து ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை விளங்கிக்கொள்ளுங்கள்.
This picture here.
இந்த படத்தை நாம் பார்த்து,
think of a little child, a baby newly born.
புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை நாம் பார்த்து,
think in your mind how the mother cares for it.
எப்படி ஒரு தாய் அந்த குழந்தையை கவனிக்கிறார். சின்ன சின்ன காரியத்தில்
why is the baby crying?
ஏன் இந்த குழந்தை அழுகிறது?
Need milk?
பால் வேணுமா?
Or is it wet?
நனைஞ்சிருச்சா?
Mother is always checking up, why is the baby crying?
ஏன் இந்த குழந்தை அழுகிறது சொல்லி போய் போய் பார்க்கிறார்.
Is it having some pain somewhere in the stomach or somewhere?
ஒருவேளை வயிற்று வலி அல்லது எங்காவது வலிக்கிறதா என்று பார்க்கிறார்கள்.
I mean, you've all seen mothers are like that.
அப்படித்தான் நாம் பார்க்கிறோம் குழந்தைகளை.
And to think that my father in heaven, he cares for me like that.
இப்படித்தான் பரலோகத்தில் நம்முடைய தாப்பன நம்மை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
Do you really believe it?
இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் உண்மையாகவே?
You say, well, why doesn't God answer all my prayers? I'm having so many difficulties.
அப்படியானால் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்க ஆண்டவர் எனக்கு ஏன் பதில் கொடுக்கிறது என்னுடைய ஜெபத்துக்கு?
Yeah, we'll come to that later. We got to start with faith.
அது பின்னாடி பார்க்கிறோம். முதல்ல விசுவாசத்தை நாம் ஆரம்பிக்கிறோம்.
First of all, we must see that faith is to know what God is really like.
விசுவாசம் என்பது முதலாவது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் காண்கிறதில் இருக்கிறது.
There is even one person sitting in this room who's got a wrong idea of God, I want to get it out of your head before you leave this room.
இங்க இருக்கிற ஒருவராவது கூட ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளாமல் இந்த இடத்துல இருந்து போகக்கூடாது.
Every one of us must have a correct understanding of our loving Father in heaven from today onwards.
பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நீங்கள் சரியாக மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும்.
I'll tell you, in my life for 16 years after I was born again, I never knew God like that.
நான் மனம் திரும்பி 16 வருஷங்களாக ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்பதை அறியாதிருந்தேன்.
And therefore my life was so miserable.
ஆகையால் என்னுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமா இருந்தது.
I could not claim God's promises.
என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அனுபவிக்க முடியவில்லை.
My life was very unhappy.
ரொம்ப துக்கமான வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
Was it because God was not a loving father those days?
16 வருஷமாக ஆண்டவரை நேசிக்காதனால அப்படி இருந்தேனா?
He was.
அவர் என்னை நேசித்துக் கொண்டுதான்
இருந்தார். I believe.
That's why we get anxious.
ஆகினால இப்படி கவலைப்படுகிறோம்.
We are worried.
கவலைப்படுகிறோம்.
Because we think God's forgotten about
him. நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி.
No, he hasn't.
அவர் நம்மை மறக்கவில்லை.
He says in verse 16, I have inscribed you on the palms of my hands.
16வது வசனத்தில் சொல்லுகிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன்.
Isaiah, when he wrote that, he didn't understand what that meant.
ஏசாயா எழுதினபோது அவர் அதை விளங்கினவராக எழுதினதாக தெரியல.
Today we know.
இன்னைக்கு நமக்கு தெரியும்.
There are holes in the palms of his hands and that's why he sees us there.
இந்த படத்தில் இன்னைக்கு நமக்கு தெரியும் எப்படி ஆண்டவர் நம்மை வரைந்து வைத்திருக்கார் என்று சொல்லி.
Because there are holes in the palms of his hands.
அவருடைய கரங்களிலே ஓட்டை, அந்த ஆணி பாய்ந்த தழும்பு இருக்கிறது.
That's the meaning of this verse.
அதான் இந்த வசனத்தினுடைய விளக்கம்.
In my home once I had a little picture.
என்னுடைய வீட்டில் முன்பு ஒரு படம் வைத்திருந்தேன்.
It's from a children's Bible story book.
பிள்ளைகளுடைய புத்தகத்திலிருந்து.
Of Jesus carrying a little baby. Yes, a little boy, small boy in his
arms. Yesu Kristu or siriya payane eppadi sumandhu kondu pogurar,
looking at him and saying, don't be afraid, just trust me.
Paanda kolandhai paathula bayapadade, enai nambu.
That's one of my favorite pictures in my mind.
Enudaiya manadhile irundha padangalile arumiyana padam ondru adu.
I think of myself as that little boy.
Naan thaan andha kolandhai endru solli naan nenaithukollu.
Jesus said, be like little children.
ஆண்டவர் சொன்னார் பிள்ளைகளை போல இருங்கள் என்று சொல்லி. சில பிள்ளைகளை போல.
I like to think of myself as a little boy whom Lord is holding in his arm.
தன்னுடைய கரங்களில் வைத்து ஒரு சிறு குழந்தையை போல நான் என்னை நினைத்துக் கொள்வேன்.
And he says to me,
என்னை பார்த்து சொல்வார்,
don't be afraid.
பயப்படாதே.
Trust me.
என்னை நம்பு.
In the world there are so many situations that can come in the future days.
எதிர்காலத்தில் அநேக வித்தியாசமான சூழ்நிலைகள் வரலாம் இந்த உலகத்தில்.
And the Lord says, don't be afraid, trust me.
நீங்க பயப்படாதீர்கள், என்னை நம்புங்கள்.
That is faith. Adhan I have a loving father who will never let me down.
Enai nesikkira enai vittu vidada kai vidada oru nalla thagappan enakku undu.
You know, we have some of our churches in Sri Lanka and Tamil Nadu and Kerala where the tsunami wave came.
Sri Lanka avalum Tamil Nadilum Kerala avalum inda tsunami vanda alai vanda idangalle engalukku sabaigal undu.
So as soon as I heard about it I rang up to find out whether any of them were affected.
Inda seidhi ketonae ange irukkira janangalodu kuda thodarbondu naan pesinen yaaradhu idile vaadikapattirukkaanga endru solli.
And it's very wonderful some of the news I got.
Aachariyamaana sila seidhigalai naan ketten.
In some of those places they said on Sunday we never go fishing so nobody was affected.
ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் மீன் பிடிக்க போகிறதில்லை ஆகினால நாங்கள் ஒருவரும் பாதிக்கப்படவில்லை.
Only the backsliders go to make some more money on Sunday. We don't know what happened to them.
பின்மாறி போன சிலர் தான் போவார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது.
But those who are in the church know that nothing happened.
சபைக்குள்ளே இருந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒண்ணு நடக்கல.
There was another brother who was a fisherman in Kerala.
கேரளாவில் மீன் பிடிக்கிற தொழில் செய்த இன்னொருவர் இருந்தார்.
The tsunami wave came and lifted his boat right across and then brought it back to the same place when it came back.
அந்த அலை அப்படியே அவரை அந்த படகு அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு மறுபடியும் அதே இடத்துல கொண்டு வந்து அவரை விட்டு விட்டது.
Amazing what God cares for his children.
ஆச்சரியம், ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியா அவருக்காக கவலைப்படுகிறார்.
And there was another sister there.
இன்னொரு சகோதரி இருந்தார்.
Her husband had got into the train to come to Bangalore for our conference.
எங்களுடைய
on that Sunday
அந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்த கருத்தரங்குக்காக பெங்களூர் வருவதற்காக அவர் ட்ரெயின்ல ஏறி இருக்கார்.
So she was all alone there.
அவர்கள் தனியாக தான் இருந்தார்.
And she heard this news, this wave is coming.
இந்த அலை வருகிற என்ற செய்தியை கேட்டார்கள்.
So she began to seek God.
தேவனை தேட ஆரம்பித்தார்கள்.
And God gave her a verse.
ஆண்டவர் அவளுக்கு ஒரு வசனம் கொடுத்தார்.
From Isaiah 43 verse 2.
ஏசாயா 43:2 ல,
when you pass through the waters I'll be with you and they will not overflow you.
நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், அவர்கள் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை.
And it happened like that.
அது அப்படி தான் நடந்தது.
It did not come anywhere near her.
அவங்க பக்கத்துல கூட வரல.
And there was another brother.
இன்னொரு சகோதரர் இருந்தார்.
He was born again but his wife is a Roman Catholic and wouldn't come to the meetings.
அவர் மறுபடியும் பிறந்தவர் தான், ரோமன் கத்தோலிக் சகோதரன்.
No, he was born again. His wife was not saved.
அவர் மறுபடியும் பிறந்தவர், அவருடைய மனைவி ரட்சிக்கப்படவில்லை.
So his wife and children were sitting at home on Sunday.
ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் அவர் மனைவி வீட்டில் இருந்தாங்க.
And he came.
அவர் வந்து விட்டார்.
This is near Nagarkoil, Kolachal area.
கோலச்சல் ஏரியாவில்.
And he came to the meeting.
அவர் மீட்டிங் வந்து விட்டார்.
So he was all right.
அவர் நன்றாக இருந்தார்.
And this mighty wave came.
பலமான அந்த அலை வந்தது.
And this his wife and his children were in the house.
இந்த மனைவியும் பிள்ளைகளும் வீட்டில் இருந்தார்கள்.
and the wave went and demolished the houses on the side, and it didn't touch his house.
பக்கத்திலிருந்து வீடுகள் எல்லாம் அழித்து விட்டது, இந்த வீட்டை தொடவே இல்லை.
Amazing miracle.
ஆச்சரியமான ஒரு,
you know,
அற்புதம்.
If one person in a house trusts God, it protects his whole house.
வீட்டில் இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரை நம்பும் பொழுது அது அந்த வீட்டையே பாதுகாக்கும்.
Even if the others are unbelievers. Even if the others are unbelievers.
மற்றவர்கள் அவிசுவாசிகளா இருந்தாலும் கூட.
You know, in there was a ship in which the apostle Paul was traveling. You read in Acts 27.
அப்போஸ்தலர் 27 நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாய பவுல் பிரயாணம் செய்து கொண்டிருந்தான ஒரு கப்பலை குறித்து.
And the ship got destroyed.
அந்த கப்பல் முழுதும் அழிந்து விட்டது.
But because there was one man of God inside that.
ஒரு தேவ மனுஷன் அந்த கப்பல் இருந்ததுனால.
God said nobody in this ship will lose their life.
இந்த கப்பல் இருக்க ஒருவருக்கும் பிராண சேதம் வராது என்று சொல்லுங்க.
More than 250 people, 270 something, 276 people there.
276 பேர் அதுல இருந்தாங்க.
All of them got saved.
எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள்.
Because in that ship there was one man of God.
ஏனென்றால் அந்த கப்பலிலே ஒரு தேவ மனுஷன் இருந்தார்.
You know, that's how God cares for us.
அப்படித்தான் தேவன் நம்ம மேல் அக்கறையுள்ளவராக இருக்கிறார்.
God's love is so great.
தேவனுடைய அன்பு அவ்வளவு பெரியது.
We never be afraid.
நாம் பயப்படவே அவசியம் இல்லை.
I used to work in the navy for many years.
அநேக வருஷங்களாக நேவியில நான் வர்க் பண்ணி
கொண்டிருந்தேன். Then I left that job.
அந்த வேலையை நான் பிறகு விட்டு விட்டேன்.
Serve the Lord.
தேவனை சேவிக்கும்படியாக.
So a few years ago I was traveling in a plane from Bangalore to Delhi.
பெங்களூர்ல இருந்து டெல்லிக்கு நான் பிளேன்ல போய் கொண்டிருந்தேன்.
And I saw one of my old naval friends who was a very senior naval officer traveling in the same plane.
அதே விமானத்தில் என்னோடு கூட முன்பு வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை பார்த்தேன்.
He was now a very senior officer.
ஒரு சீனியர் ஆபீசராக இருக்கிற என்னுடைய நண்பர்.
He knew I was a strong Christian even from the old days, from 30 years ago he knew what I was a Christian.
30 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கிறிஸ்துவனாக இருந்தது அவருக்கு நன்றாய் தெரியும்.
We were traveling in that plane.
நாங்கள் அந்த விமானத்தில் பயணம் செய்தோம்.
Somewhere halfway to Delhi something happened and the plane was just going up and down.
பாதி வழியில என்னவோ நடந்தது, விமானம் மேலையும் கீழையும் போக ஆரம்பித்தது.
Everybody was scared.
எல்லாரும் பயந்து விட்டார்கள்.
And this brother, this officer,
இந்த ஆபீசர்,
he turned to me and said,
திரும்பி என்னிடத்துல சொன்னார்,
he said, Zach, I know nothing will happen to this plane because you are here.
என்னிடத்துல திரும்பி சொன்னார், எனக்கு நன்றாய் தெரியும் இந்த பிளேனுக்கு ஒண்ணுமே நடக்காது, ஏன்னா நீங்க இங்க இருக்கிறதுனால.
And I'm sitting next to you, I'm quite alright. I believe God cares for us in an amazing way.
மிகவும் ஆச்சரியமான விதத்தில் தேவன் நம்மை அக்கறையோடு
இருக்கிறார்.
அதிலே நமக்கு விசுவாசம் இருந்தால்,
never believe the lie of the devil.
பிசாசு சொல்லுகிற பொய் ஒருபோதும் நாம் நம்ப வேண்டியதில்லை.
It'll be very easy to go to God and claim the promises.
சுலபமாக ஆண்டவரிடத்தில் போய் வாக்குத்தத்தங்களை நாம்.
See, there are so many promises. I don't need to read them all out to you.
அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கு, அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு வேண்டியதில்லை.
A promise is like a check.
ஒரு வாக்குத்தத்தம் என்பது நம்ம கையில் இருக்க காசோலை போல, செக் போல.
Somebody signed a check.
யாரோ ஒருவர்
செக்
கையெழுத்து போட்டு நமக்கு கொடுத்திருக்காங்க.
Is that a reliable check?
அது நம்பத்தகுந்ததா?
Can I get that money?
அதுல இருக்கிற அமௌண்ட் கிடைக்குமா நமக்கு?
That depends on who signed it.
அது யார் கையெழுத்து போட்டிருக்காங்கங்கறத பொறுத்து.
I mean, if some beggar on the road gives you a check for 10,000 rupees, it's not worth anything.
தெருவுல போற ஒரு பிச்சைக்காரன் ஒரு 10,000 ரூபாய்க்கு கையெழுத்து போட்டு செக் கொடுத்திருக்கான்னு வச்சுக்கங்க.
It depends on who signed it.
அது யார் கையெழுத்து போட்டிருக்காங்க.
If some multi-millionaire has signed it, then it is different.
பெரிய ஒரு கோலிஸ்மன் கையெழுத்து போட்டு கொடுத்தா அது பெரிய விஷயம், வேற விஷயம்.
So it depends on who signed it.
அது யார் கையெழுத்து போட்டிருக்காங்கங்கறத தான் முக்கியம்.
So we can say the promises of God are all signed by Jesus Christ.
வாக்கு வேதத்துல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால கையெழுத்திடப்பட்டிருக்கு.
Now you know, when you take a check to a bank,
நீங்க ஒரு செக் பேங்க் எடுத்துட்டு போகும்போது,
I don't know whether you know what they ask you to do.
என்ன செய்ய சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா? என்னமே தெரியல.
இந்தியா, I know what they ask me to do.
இந்தியால என்ன செய்றாங்க, என்ன செய்ய சொல்வாங்க தெரியுமா?
You must sign on the back of the check, then only we can give you the money.
இந்தியால என்ன சொல்றானா, பின்னாடி உங்க கையெழுத்து போடுங்க, அப்பதான் பணம் தருவோம்னு சொல்வாங்க.
That is faith.
அதான் விசுவாசம்.
Jesus Christ has already signed on the front of the check.
இயேசு கிறிஸ்து செக்கினுடைய முன்பகுதியில் கையெழுத்து போட்டு
கொடுத்தார். But I still can't get it.
ஆனாலும் எனக்கு அந்த பணம் கிடைக்காது.
I have to put my signature on the back of the check and say, yeah, I believe that's for me.
அந்த செக்கினுடைய பின்பகுதியில் என்னுடைய கையெழுத்தை போட்டு ஆண்டவரே இதை நான் விசுவாசிக்கிறேன் என்பது நான் பெற்றுக் கொள்கிறோம்.
See, 2 Corinthians chapter 1.
2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில்
verse 20.
20 வசனம்.
It's a wonderful verse.
அருமையான ஒரு வசனம்.
As many as are the promises of God in Jesus Christ, they are yes. Wherefore also by him is our Amen to the glory of God through us.
20th வசனம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே.
You know what that means?
அது என்ன அர்த்தம் தெரியுமா?
All the promises of God.
தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும்.
It says here as many as there are in the whole Bible.
வேதத்தில் இருக்கிற எவ்வளவு இருந்த எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் சரி.
All of them.
அவைகள் எல்லாம்.
In Christ they are yes.
இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம்.
That means all those checks are signed by Jesus Christ.
Ella inda checkgalum Yesu Kristuvinala kaiyalthadapattirukkiradhu vaakathathu.
Every promise in the Bible is signed Jesus Christ.
Yes, vedathil irukkira ella vaakathathangalilum Yesu Kristu oppittirukkar.
Pay it to the person who has faith.
Vishwasam ullavargalukku idha koduthirunga appdin solli.
Signed Jesus Christ.
Yesu Kristu kaiyalthadapattirukkar.
Now what do I have to do?
Naan enna seiya vendum?
I have to sign on the back side.
Pinnadi varum naan kaiyalthu
podu. That's what it says here.
அதான் நீங்க சொல்லப்படுகிறது.
We have to say our amen to that.
அந்த அவர் கையெழுத்திட்டு ஆம் என்று சொல்லும் பொழுது நாம் அதற்கு ஆமேன் என்று சொல்லி கையெழுத்திட வேண்டும்.
That's what amen means.
அதான் ஆமேன் என்றால்
amen means Lord I believe it's for me.
ஆண்டவரே இது எனக்கு என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறது.
Amen is a Hebrew word which means believe.
ஆமென் எபிரேய ஆமென் என்கிற அந்த எபிரேய பதத்துக்கு நான் விசுவாசிக்கிறேன்
என்பதால் I believe it's for me.
அது எனக்கு நான் விசுவாசிக்கிறேன்
என்றால் I'm signing at the back of the check.
செக்னுடைய பின்பறத்திலே நான் கையெழுத்திடுகிறேன்.
Somebody gives you a check for 10,000 rupees.
உங்களுக்கு யாரோ ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு செக் கொடுக்குறாங்க.
You don't have to go and work to earn that money.
அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள நீங்க போய் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதில்லை.
You just got to sign your name in the bag and you get it.
அந்த செக்னுடைய பின்னாடி கையெழுத்து போட்டு நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம்.
That's how the promises of God are.
அப்படி தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்.
We read in the beginning in Ephesians 1:3 all the spiritual blessings are ours in Christ Jesus.
எபேசியர் 1:3 ல ஆரம்பத்தில் வாசித்தோம். உன்னதங்களிலே எல்லா ஆசீர்வாதங்களாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
Why don't we get it then?
ஏன் அவைகளை பெற்றுக்கொள்ள
முடியாது? So let's turn back to Hebrews 11 verse 6.
எபிரேயர் 11:6 எடுத்துக்கொள்வோம்.
We saw that faith is first of all to believe what that God is.
முதலாவது நாம் பார்த்தோம் தேவன் யார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம்.
We've seen that how God is a good loving father.
நாம் அதை பார்த்து விட்டோம் தேவன் எப்படி அன்புள்ள நல்ல தகப்பன் என்று சொல்லி.
Now there's one more thing.
இன்னொரு காரியம்.
It says here we must believe that he is a rewarder of those who diligently seek him.
தேவனுக்கு அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும்.
That means if I seek him with all my heart he will definitely give me the answer.
முழு இருதயத்தோடு கூட நாம் அவரை தேடும் பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு பதில் அளிப்பார்.
That's like saying this is a reliable bank and if I go with this check I will definitely get the money.
அது எப்படி என்றால் ஒரு நல்ல நம்பத்தகுந்த பேங்க்ல இந்த செக் எடுத்துட்டு போனா நிச்சயமாக எனக்கு பணம் கிடைக்கும்
என்பதை
நிச்சயமாக அது பணம் கிடைக்கும்.
And Jesus once used an example in this connection.
இது சம்பந்தமாக இயேசு கிறிஸ்து ரோமையை பயன்படுத்துகிறதை நாம்
பார்க்கலாம். In relation to faith to get something from God.
விசுவாசத்தினாலே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறதை குறித்து ஒரு ரோமை சொல்கிறார்.
Before that let me turn you to Hebrews 6.
அதுக்கு முன்பதாக எபிரேயர் 6 அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம்.
In Hebrews 6 it says
6 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது
that if you want to inherit the promises
நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால்
Hebrews 6:12
12வது வசனத்திலே
you should not be lazy but imitators of those who through faith and patience inherit the promises.
உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவறிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும்.
And further or is it verse 11 in Tamil that yeah, you don't yes. be lazy
yeah நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக்குள்ளவர்களை
பின்பற்றுங்கள். There are two things faith and patience.
விசுவாசம் பொறுமை ரெண்டு காரியம்.
To get the promises.
தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள.
True faith always has patience.
உண்மையான விசுவாசத்துக்கு எப்போதும் பொறுமை உண்டு.
If you don't have patience what you call faith is not faith.
உங்களுக்கு பொறுமை இல்லைனா நீங்க விசுவாசம் சொல்றது விசுவாசம்
இல்ல. And then he says I give you an example in verse 13 of Abraham.
13வது வசனத்தில் ஆபிரகாமை குறித்து ஊமை சொல்ல.
God made a promise to Abraham.
ஆண்டவர் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம்
பண்ணினார். What is the promise?
என்ன
வாக்குத்தத்தம்? When he had no children.
அவன் குழந்தை இல்லாத போது
மல்டிப்ளை யூ
நான் உன்னை பெருக பண்ணுவேன்.
How did he get it?
எப்படி அதை பெற்றுக்கொண்டான்?
It says in verse 15 not only faith he patiently waited then he got the promise.
விசுவாசம் மாத்திரமல்ல அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான்.
Do you know how many years Abraham waited?
உங்களுக்கு தெரியுமா ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தார்னு?
25 years.
25 வருஷம்.
We wait for 2 days and say, Lord, why haven't you given it to me?
ரெண்டு நாள் காத்திருந்து ஆண்டவரே ஏன் எனக்கு கொடுக்கலன்னு கேட்போம்.
When God told Abraham, you are going to have children, ஆண்டவர் the world is going to be blessed through you.
ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நான் குழந்தை உனக்கு தர போறேன், உன் குழந்தை மூலம் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட போகுதுன்னு
சொன்னார். What a man he was that he didn't give up faith after 1 year, 2 years, 3 years, 5 years.
ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம், அஞ்சு வருஷம் ஆகியும் கூட விசுவாசத்தை விட்டு விடல.
10 years,
10 வருஷம்,
15 years,
15 வருஷம்.
People making fun of him, what is all this you're talking about God giving you, nothing has happened.
ஆபிரகாம் பார்த்து என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணாங்க.
He says, no, I don't know, but I believe God keeps his promise.
எனக்கு தெரியாது, ஆண்டவர் தன்னுடைய சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவான்னு எனக்கு
தெரியும். Finally after 25 years,
கடைசியாக 25 வருஷம் கழித்து
he gets it.
அதான் பெற்றுக்கொண்டார்.
And that is the example given us here in Hebrews chapter 6.
எபிரேயர் 6 அதிகாரத்தில் அந்த காரியம் தான் சொல்லப்படுகிறது.
Jesus also taught that in Luke chapter 18.
லூக்கா 18ல இயேசு கிறிஸ்து அதை சொல்லி தருகிறதை நாம் பார்க்கிறோம்.
In Luke 18,
லூக்கா 18ல
and verse 8.
எட்டாம் வசனத்தில்
he's talking about faith.
விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார்.
He says, when the son of man comes back to this earth, last part of verse 8, will he find faith on the earth?
ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ?
That means he's saying, in the last days when I come back to earth, will I find people with faith on this earth?
நான் திரும்பி வரப்போகிற கடைசி நாட்களிலே விசுவாசம் உள்ள ஜனங்களை நான் பார்ப்பேனா அப்படின்னு கேட்கிறார்.
That means he's saying there will not be many people with faith on this earth.
இந்த பூமியிலே விசுவாசம் உள்ள அநேக ஜனங்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை சொல்லுகிறார்.
And he said that at the end of a parable.
ஒரு ஓமையினுடைய கடைசியிலே அதை சொல்லுகிறார்.
So what is he saying in the parable?
அந்த ஓமையிலே அவர் என்ன சொல்லுகிறார்?
Here is an example of faith.
விசுவாசத்தின் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்.
There was a widow, we read in verse 3, who had a real problem.
மூன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மிகவும் பிரச்சனை இருந்த ஒரு விதவையை நாம் பார்க்கிறோம்.
Now a widow is a picture of the most helpless person.
விதவை என்று சொல்லும்போது உதவியற்ற ஒரு பார்க்கிறோம்.
All of us are in a better condition than that.
அதை விட நாம் எல்லாரும் நல்ல நிலைமையில் இருக்கிறோம்.
Think if you are a widow, no husband.
ஒரு விதவை யோசித்து பாருங்கள், புருஷன் கிடையாது,
no son.
குழந்தை மகன் கிடையாது.
In the story, if she had a son, she would have sent a son to the judge.
ஒருவேளை தனக்கு மகன் இருந்தால் நீதிபதியின் இடத்துல தன்னுடைய மகனை அனுப்பி இருப்பார்.
Why does she have to go herself?
தானே ஏன் போக வேண்டும்?
Because she has no son.
அவனுக்கு மகன் கிடையாது.
No male member in the house.
எந்த ஆண் சந்ததியும் இல்லாத ஒரு வீடு.
That is a picture of a very helpless person.
உதவியற்ற நாதியற்ற நிலைமை.
And she goes to the judge because this neighbor is troubling her in so many ways.
தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் தன்னை மிகவும் பல வகையில் தொந்தரவு செய்து
கொண்டிருந்தான். I don't know what the neighbor was doing.
அந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்தான் தெரியாது.
Maybe he was pushing his boundary wall more and more and occupying her property.
ஒருவேளை அவளை வீட்டை தள்ளி தள்ளி அந்த ஒருவேளை அவன் தொந்தரவு பண்ணி கொண்டிருந்திருக்கலாம்.
And taking over more and more of this poor widow's property.
இந்த விதவையினுடைய வீட்டினுடைய எல்லையை தாண்டி தாண்டி அவன் வந்து கொண்டிருந்திருக்கலாம்.
That's what the devil does.
அப்படித்தான் பிசாசு செய்கிறான்.
More and more he wants to possess our life.
நம்முடைய வாழ்க்கையினுடைய அநேக எல்லைக்குள்ளே கடந்து வர விரும்புகிறான்.
And she didn't know what to do.
அவளுக்கு என்ன செய்யணும் தெரியல.
He is a big strong man, how can she fight with him?
அவர் பெரிய வலிமையான ஒரு மனுஷன், அவனை போய் எப்படி அவனோட சண்டை போடுவது?
She goes to the judge.
அவன் நியாயாதிபதியின் இடத்துல போகிறான்.
He says, get away from me, I don't care for you.
அவன் சொல்றான், ஓடி போ, இங்க வராதேன்னு சொல்றான்.
But she doesn't give up.
ஆனால் இவள் விட்டு விடுகிறதா தெரியல.
She goes to the judge's house, she goes to the judge's office.
ஜட்ஜுடைய வீட்டுக்கு போகிறாள், ஆபீஸ் போகிறாள்.
No matter how many people push her away, she keeps going back and keeps going back.
எத்தனை பேர் அவளை துரத்தி விட்டாலும் தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறாள்.
Finally the judge says, at least so that she stops coming, let me do something for her.
இவளை வராதிருக்க பண்ணிருக்காக நான் இவளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்றான்.
And Jesus said,
இயேசு சொல்லுகிறார்,
see what this unrighteous judge said, verse 6.
ஆறாம் வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கும், இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள்.
And you think a loving father will not care for you?
நீங்க நினைக்கிறீங்களா அன்புள்ள தகப்பன் உங்களை குறித்து அக்கறை இல்லாமல் போய்விடுவார்?
If you are being troubled and troubled and troubled by your enemy,
உங்களுடைய சத்ருவினாலே திரும்ப 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 தொந்தரவு செய்யப்படும் பொழுது,
what was her request in verse 3? Give me protection from my enemy.
அவருடைய மூன்றாம் வசனத்திலே அவருடைய காரியம் என்ன, எனக்கும் என் எதிராளிக்கும் ஒரு நியாயம் செய்ய வேண்டும்.
You know, Jesus told his disciples, I am sending you like sheep in the midst of wolves.
நான் உங்களை ஓநாய்க்குள்ள அனுப்புகிறது போல அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறேன்.
You are like sheep.
நீங்கள் ஆடுகளை ஓநாய்க்குள்ள அனுப்புறது போல அனுப்புகிறேன்.
Sheep are so helpless.
இந்த ஆடுகள் உதவியற்ற ஆடுகள்.
Jesus always used the picture of a Christian as a very helpless person.
கிறிஸ்தவர்களை ஆண்டவர் இயேசு சொல்லும்போது உதவியற்றவர்கள் என்பதை
போல,
ஆட்டை போல,
or a widow,
விதவையை போல.
These are all pictures of very helpless people.
உதவியற்ற ஜனங்களை போல.
And the widow is being attacked by the enemy.
ஒரு விதவை எதிராளினால் தாக்கப்படுகிறது.
And this poor sheep is in the midst of so many wolves.
ஓனாயிலுக்குள்ள ஆடுகள் இருக்கிறது போல.
Why does God put us like that?
ஏன் ஆண்டவர் நம்மை இப்படி விட்டு வைத்திருக்கிறார்?
I'm sure many of you have found that the people of the world are like wolves.
இந்த அநேகர் உங்களுக்கு தெரியும், இந்த உலக ஜனங்கள் ஓனாய்களை போல.
We are surrounded by wolves.
நாம் ஓனாய்களால சுற்றி இருக்கிறது போல இருக்கிறோம்.
Not at all interested in our welfare or our feelings.
நம்முடைய உணர்வுகளை மதிக்கிறதுல நம்ம மேல அக்கறை கிடையாது.
They take away what is ours.
நமக்கு இருக்கிறதை பிடுங்கிட்டு போறது.
You know, many of you experience that. They don't even pay your salary.
உங்க சம்பளத்து கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அனைவரும் உங்களுக்கு தெரியும்.
They promise you something and then they'll give you half of that when you come here.
உங்களுக்கு சொல்றது ஒண்ணு சொல்லுவாங்க, கொடுக்கும்போது அதுல பாதி தான் கொடுப்பாங்க.
That's a wolf.
அது ஒரு ஓனாய் போல தான்.
Jesus said, I've sent you like sheep in the midst of wolves.
ஆடுகளை ஓனாய்க்குள்ள அனுப்புறது போல அனுப்புகிறேன்னு
சொல்லுங்க. What should we do?
நாம் என்ன செய்ய வேண்டும்?
We have to pray.
நாம் ஜெபிக்கு.
Like the widow went to the judge.
எப்படி இந்த விதவை நியாயாதிபதியின் இடத்துல
போனது? Lord, my enemy is troubling me.
ஆண்டவரே, இந்த விரோதி என்னை துன்பப்படுத்துகிறான்.
I am not a big influential person to get somebody to fight for me.
எனக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒண்ணும் பெரிய சப்போர்ட் ஆள் இல்ல.
I am a widow.
நான் ஒரு விதவை.
I am a helpless person.
எனக்கு நான் ஒரு உதவியற்றவன்.
But you are the creator of this universe. You will help me. I am your son. I am your daughter.
அந்த சராசரத்தை படைத்த நீர், நான் உம்முடைய மகன், உம்முடைய மகள்.
And you will help me.
நீர் எனக்கு உதவி செய்வீர்.
And I am coming to you.
நான் உம்மிடத்தில் வருகிறேன்.
And what did Jesus say?
இயேசு என்ன சொல்கிறார்?
This widow went again and again and again and again.
இந்த விதவை திரும்ப 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 போகிறாள்.
That is the mark of faith.
அதுதான் விசுவாசத்தின் அடையாளம்.
God is a rewarder of those who keep on seeking him.
தன்னை தேடுகிறவர், தேடிக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்.
Not just somebody who comes and knocks once and goes away.
உலக தட்டிட்டு போறது போல அல்ல.
That is the mark of patience.
பொறுமையின் அடையாளம்.
You know, we read there, faith plus patience brings the promises.
விசுவாசமும் பொறுமையும் வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கிறது.
The proof of patience is I keep going back to God again and again and again.
பொறுமையினுடைய அடையாளம் என்ன? திரும்ப 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 போய் கொண்டே
இருக்கிறது. And I say, Lord, you're going to give it to me. I believe that.
ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்க போகிறீர், நான் விசுவாசிக்கிறேன்.
Then Jesus said in verse 7.
ஏழாம் வசனத்திலே சொல்லுகிறார்.
Don't you think God will bring about justice for his elect who cry to him day and night?
தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களின் கூப்பிடுகிறவர்களாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீதிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
When do we cry for something day and night?
இரவும் பகலும் ஒரு காரியத்துக்காக நாம் கதறிக்கொண்டிருக்கும்பொழுது,
really serious about it,
அதை குறித்து உண்மையாகவே நாம் தீவிரமாக இருக்கிறோம்.
You know, there are different types of things we pray for.
அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம்.
Some things we don't pray for seriously.
சில காரியங்களுக்கு ரொம்ப தீவிரமா ஜெபிக்கிறது இல்ல.
Because it's not very important for us.
அது மிக முக்கியமான காரியம் இல்ல.
Some other things we pray day and night.
சில காரியங்களுக்கு இரவும் பகலும் ஜெபிக்கிறோம்.
Supposing your child is very seriously sick and the doctor has given up hope in the hospital.
ஒருவேளை ஒரு குழந்தை மிகவும் சீரியஸா இருக்குது, டாக்டர் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
How you will pray?
எப்படி நீங்க ஜெபிப்பீங்க?
In the middle of the night you wake up, you'll be praying for your child.
நடுராத்திரி எந்திரச்சு உங்க குழந்தைக்காக ஜெபிப்பீங்க.
In your office you'll be praying for your child.
ஆபீஸ்ல இருந்து உங்க குழந்தைக்காக ஜெபிப்பீங்க.
You're cooking the food, you'll be praying for your child.
சமைச்சிட்டு இருக்கும்போது நீங்க ஜெபிச்சிட்டு இருப்பீங்க.
Day and night.
இரவும் பகலும்.
Lord, heal my child.
ஆண்டவரே, என் குழந்தையை சுகமாக்கு.
That's what Jesus speaks here.
அதைத்தான் இயேசு கிறிஸ்து இடத்துல பேசுகிறார்.
His elect cry to him day and night.
இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுபவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
God is seeing whether we really believe that he will answer us.
ஆண்டவர் பார்க்கார், உண்மையாகவே அவர் பதில் கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோமா என்பதை பார்க்கார்.
So faith is to believe what God is a good loving father.
விசுவாசம் என்பது தேவன் எவ்வளவு அன்புள்ள நல்ல தகப்பன் என்று.
A loving father who can solve every problem.
என்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற அன்புள்ள தகப்பன்.
You know, Jesus was like that.
Yes, அப்படி தான்
இருந்தார். You read in the gospels.
சுவிசேஷங்களை நாம் பார்க்கிறோம்.
Did anybody come to Jesus with a problem for which Jesus said, "Oh, I'm sorry, I can't help you"?
இயேசு கிறிஸ்துவிடத்தில் யாராவது வந்து என்னால தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி யாரையும் அனுப்பவே இல்லை ஆண்டவர்.
Is there even one case where somebody came for some problem?
எங்காவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா, யாராவது பிரச்சனையோட வந்தாங்க?
Jesus said, "Sorry, I can't help you. That's too difficult."
என்னால முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி யாரையாவது
அனுப்பினாரா? Did he ever say, "No, I don't have time for you"?
உங்களுக்கு சமயம் கிடையாது, என்னால் டைம் இல்லைன்னு சொல்லி யாராவது அனுப்பினாரா?
Did he ever say, "No, I'm busy doing something else"?
நான் வேற காரியத்துல பிஸியா இருக்கேன்னு சொன்னாரா?
Sometimes he'd be going towards somewhere.
எங்காவது அவர் ஆண்டவர் ஒரு இடம் போயிட்டு இருப்பாரு.
அண்ட் இந்த வே சம்படி வில் கம் அண்ட் சே கேன் யூ கம் டு மை ஹவுஸ்.
பாதி வழியில இன்னொரு ஆள் வந்து எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாரு.
மை டாட்டர் இஸ் டைங்.
ஏன் குமாரதி மரண அவஸ்தைப்படுகிறான்.
சோ ஹி வுட் சேஞ்ச் தி டைரக்ஷன் அண்ட் கோ தேர்.
வழி மாறி ஆண்டவர் அங்க போயிருவாரு.
தட் டீச்சஸ் மீ ஒன் திங்.
அது ஒரு காரியத்தை சொல்லி
கொடுக்கும். ஹி வாஸ் ஆல்வேஸ் வில்லிங் டு பீ டிஸ்டர்ப்ட்.
எப்ப வேணாலும் அவரை தொந்தரவு பண்ணலாம். அதுக்கு ஆயத்தமா இருந்தார்.
ஹி இஸ் இன்ட்ரஸ்டட் இன் சால்விங் எவ்ரி சிங்கிள் பர்சன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இஃப் தே கம் டு ஹிம்.
தன்னிடத்தில் வருகிற எந்த ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருந்தார்.
ஐ டோன்ட் ஈவன் ரீட் ஒன் கேஸ் இன் தி காஸ்பல்ஸ் வேர் ஜீசஸ் செட் சாரி ஐ காண்ட் கம்.
வேதத்தில் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கேஸையும் ஆண்டவர் தள்ளிவிட்டதாக நான் வாசிக்கிறேன்.
இன் ஒன் பிளேஸ் ஹி வாக்ட் 150 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் டு ஹீல் ஒன் போர் உமன்ஸ் சைல்ட்.
ஒரு ஏழை ஒரு மனுஷனுடைய குழந்தைய சுகமாக்குறத போக வர 150 கிலோமீட்டர் ஆண்டவர் நடக்கிறார்.
I looked at the map in the back of the Bible and I found it is 150 kilometers.
வேதத்தில் இருக்கிற மேப்பை நான் பார்த்தேன். 150 கிலோமீட்டர் ஆண்டவர் ஒரு குழந்தைக்காக நடக்கிறார்.
So I learned something from that.
அதிலிருந்து நான் ஒரு காரியத்தை
கற்றுக்கொண்டேன். Jesus is very 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 interested in solving my problem.
என்னுடைய பிரச்சனை தீர்க்கறதுல அவர் மிக 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 அக்கறை உள்ளவர்.
Very interested in it.
அதுல அக்கறை உள்ளவரா இருக்கார்.
But
ஆனால்
he wants me to cry day and night to him.
இரவும் பகலும் அவரை நோக்கி நான் கூப்பிட வேண்டும்.
Yes, why does God want me to cry day and night for him?
ஏன் இரவும் பகலும் அவரை நோக்கி நான் கூப்பிட வேண்டும்?
And I think this is the reason.
இதுதான் காரணம் என்று நான்
நினைக்கிறேன். You know, when I cry out to God like that, my heart becomes tender and soft.
ஆண்டவரை நோக்கி அப்படி நான் கதறி கூப்பிடும்போது என்னுடைய இதயம் மிருதுவாக
and then you know it's like the farmer plowing the field.
எப்படி உழவன் அந்த நிலத்தை உழுது உழுது மிருதுவாக்குறது
போல. Before the seed is put and before the rain comes.
விதை போட்டு மழை வருவதற்கு முன்பாக
we have to plow the field.
திரும்ப 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 உழுது.
When I cry out to God like this again and again, my field gets plowed up.
என்னுடைய ஆண்டவரை நோக்கி நான் அப்படி கூப்பிடும் பொழுது என்னுடைய இதயம் அப்படியே மிருதுவாக மாறி விடுகிறது.
Our heart is very hard.
சாதாரணமாக நம்முடைய இதயம் மிகவும் கடினம். நம்முடைய எல்லா இதயமும் கடினம்.
We don't have to cry day and night because God is so difficult person who has to get so many requests.
ஆண்டவர் ரொம்ப கடினமான ஆள்னு சொல்லி இரவும் பகலும் கூப்பிட சொல்ல.
It's not for him.
அவருக்காக அல்ல.
It's for me.
எனக்காக.
My hard heart is not ready to receive God's blessing.
என்னுடைய கடின இதயம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள தகுதி.
One way that my heart can be plowed up is by crying day and night.
இரவும் பகலும் அப்படி கூப்பிடும் பொழுது நிலம் உழுது சரி செய்யப்படுகிறது போல இதயம் சரி செய்யப்படும்.
You know, in the Old Testament in the book of Hosea,
ஓசியாவிலே பழைய
there is a verse which says,
ஒரு வசனம் சொல்லுகிறது,
plow up the fallow ground, break up the fallow ground. Hosea chapter 10 verse 12.
ஓசியா 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது.
The last part, break up your fallow ground for it's time to seek the Lord until he comes to rain righteousness on you.
உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய்.
So that's what happens when we cry to him day and night.
இரவும் பகலும் நாம் ஆண்டவரை தேடும் பொழுது இதுதான் நடக்கும்.
Ground gets plowed up.
நம்முடைய கடின இருதயம்
பக்குவப்படுத்தப்படுகிறது. I cry some more.
இன்னும் கொஞ்சம்
and this land gets plowed up.
கூப்பிடுகிறேன், கதறி அழுகிறேன்.
Call out to God day and night.
இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்
பொழுது plowed up.
அது சரி செய்யப்படுகிறது, உழுது சரி செய்யப்படுகிறது.
And then the rain comes.
பிறகு மழை வருகிறது.
You know, then the rain, if the rain falls on hard ground, it's useless.
கடினமான நிலத்திலே மழை பெய்யும்போது அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது.
Every farmer will tell you that.
அது எல்லா விவசாயியும் சொல்லுவாங்க.
That's why he plows up the ground.
ஆகையினால் தான் விவசாயி நிலத்தை உழுகிறான்.
God says.
அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார்.
Cry to him day and night.
இரவும் பகலும் நாம் அவரை
கூப்பிடுகிறோம். God is interested in meeting our need.
நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதிலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
Let's trust God tonight.
இந்த இரவிலே நாம் ஆண்டவரை நம்புவோம்.
Let's bow our heads before.
நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம்.
And while our heads are bowed in prayer.
நம்முடைய தலைகள் தாழ்ந்திருக்கும் பொழுது.
We want to be very practical this evening.
இந்த சாயங்காலத்திலே நாம் மிகவும் நேர்மையாக இருக்கணும்.
Do you have a particular problem that you've been praying about?
ஏதோ ஒரு முக்கிய ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா?
It may be a spiritual thing, it may be a physical thing.
ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், சரீர பிரகாரமான காரியமா.
It may be for a job, it may be for a visa.
வேலையா இருக்கலாம், விசாவா இருக்கலாம்.
It may be just to get your salary.
ஒரு வேளை சம்பளம் கிடைக்கிறதா கூட இருக்கலாம்.
God is interested in all these things.
இந்த எல்லா காரியங்களிலும் தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
Because he knows we need these things to live on this earth.
இந்த பூமியில வாழ்றதுக்கு இது தேவை என்று ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும்.
So will you say, Lord,
நீங்கள் சொல்வீங்களா, ஆண்டவரே,
this is my need today.
இன்றைக்கு இது என்னுடைய தேவை ஆண்டவர்.
I know you are my loving father.